இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம். யோசுவா 21:45.
கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை.
எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. வறுமையான ஒரு வசனம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகளை சொன்னாராம், நிறைய சொன்னாராம். அதில் ஒரு வார்த்தை கூட தவறி போலையாம். அவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அந்த ஜனங்களின் மேல் நிறைவேறிற்று என்று இங்கே யோசுவா சாட்சி கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் புத்திரர் என்பதை ஆவிக்குரிய ரீதியாக தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு இது பொருந்தும். அன்றைக்கு தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம தேவ பிள்ளைகள், புரியுதுங்களா? அவங்க தேவ ஜனங்கள், நம்ம தேவ பிள்ளைகள். அப்ப அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்பது உண்மையானால், இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கும் கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் ஒன்றுமே தவறி போகாது. ஆமென். ஒண்ணுமே தவறி போகாது, எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இதுல நமக்கு ஒரு செகண்ட் தாட்டே வரக்கூடாது, நடக்குமா நடக்காதா, இப்படி எல்லாம் கர்த்தர் கூட பேசி இருக்கிறாரு, இப்படி எல்லாம் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, எனக்கு இப்படி எல்லாம் செய்வேன் சொல்லி இருக்கிறாரு, இது நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லையே, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நமக்கு ஒரு மாற்று சிந்தனை வரவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது உண்மையானால், நமக்கும் அவர் சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். வேதத்திலே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 8000 அதிகமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் வேதத்தில் அடங்கியிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கான ஆசீர்வாதமாக ஏறக்குறைய ஒரு 8000 ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு நிறைவேறும்படியாகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் நிறைவேறும். வேதத்தில் அதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உங்களுக்கு அதற்கு ஆதார வசனங்களை இன்னும் கொஞ்சம் நான் காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:35 வாசிக்கலாம்.
வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ
ஒழிந்து போவதில்லைனர் இல்லையா? வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் என்னுடைய வார்த்தைகள், நான் சொன்ன வார்த்தைகள் ஒழியாது, நடக்கும், நிறைவேறும். நான் சொன்னதுதான் கண்டிப்பா நடக்கும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியானால் வேதத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தர் தன் வாயினால் உச்சரித்த அத்தனை வார்த்தைகளும் கண்டிப்பாய், அது குறிப்பாய் நல்ல வார்த்தைகள் நிச்சயம் தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும். அதற்கு இன்னும் உங்களுக்கு சில ஆதார வசனங்களை காட்டுகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 வாசிக்கலாம். எண்ணாகமும் 23:19.
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ,
அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்க, இந்த இடத்துல
பிலையாம் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான காரியம். பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனுஷன் பொய் சொல்லுவான். முடியாத காரியத்தை கூட முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்வது கிடையாது. அவர் சொல்வதெல்லாம் உண்மை. பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனுஷன் பொய் சொல்லுவான். முதலாவது முடியாதன முடியும் சொல்லுவான். இரண்டாவது தான் சொன்னதை கொஞ்ச நேரத்தில் மனசை மாற்றிக்குவான். அவனுக்கு ஆதரவு நமக்கு பிடிச்சிருந்தா எசுவான், இல்லைன்னா இல்லைன்றான். மனதை மாற்றிக்கொள்வான். ஆனா நம்முடைய ஆண்டவரும் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் சொன்னா செய்யாமல் இருப்பாரா? ஒரு கொஸ்டின். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கொஸ்டின். கண்டிப்பாய் அவர் சொன்னதை செய்கிறவர், வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். காரணம், அவர் மனிதனும் அல்ல மனுபுத்திரன் அல்ல, அவர் தெய்வம். ஆகினால் அவர் சொன்னதை செய்வார், அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார். இன்னும் பைபிள் வசனம் இருக்கு, 138 சங்கீதம் 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தையை குறித்து கர்த்தரே கொடுக்கிற சாட்சி. 132 சங்கீதம் 2 வசனம், அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தைகளையே மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தைகளையே கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நீங்க பார்த்தா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:11 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
என் வார்த்தை வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாதுங்கிற கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. அவர் என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை நிறைவேறும். அப்ப என்ன தெரியுதுன்னா, வேதம் முழுவதும் நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களும் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதற்கான ஆதார வசனங்களும் நிறைந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் இதை நம்ம பிடிச்சுக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தின் பாதை. இன்னைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது எது நமக்குரிய வாக்கு தத்தம்? சில நேரத்தில் சொல்ல சொல்லுவாங்க, கர்த்தர் என் கூட இதை பேசினார், எனக்கு இந்த வாக்கு தத்தமாய் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுவாங்க. சிலர் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் இருக்கிற வாக்கு தத்தங்களை சொந்தமாக விசுவாசிக்கிறவர்கள் உண்டு. சிலர் சில காலத்தில் என்ன சொல்ற கேலண்டர்ல இருக்கிற வாக்கு தத்தத்தை பிடித்து இது எனக்கு இந்த நாளில கர்த்தர் கொடுத்தான்னு சொல்றது உண்டு. சிலர் நமக்கு பத்திரிக்கை வரும்போது அந்த பத்திரிகையில இம்மாத வாக்கு தத்தம் அதை பிடிக்கிறது உண்டு. அல்லது சில சபையில சொல்லுகிறதை பிடிக்கிறது உண்டு. இப்ப எது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம்? புரியுதுல, பைபிள் இருக்கிற வாக்கு தத்தத்துல எது நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம்? வாக்கு தத்தங்கள் என்பது ஆசீர்வாதமானது. இப்ப பாத்தீங்கன்னா வேதத்தில் ஏராளமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் சில தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே குறிப்பிட்ட சில காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பேசுவார், அவங்களோட பர்சனலா டீல் பண்ணுவார். அந்த பர்சனலா கர்த்தர் டீல் பண்ணுகிறதான அந்த காரியம் அவங்க வாழ்க்கையிலே பிரத்யட்சமாய் கண்டிப்பாக அது சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அப்ப வேதத்தில் எழுதப்பட்ட மற்ற வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளுக்காகவே வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதா? எல்லாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. நமக்கென்று பிரத்யேகமாய் சிலர் நிறைவேறும்படி நெருங்கி வருகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு அதை எடுத்து நமக்கு போக்கஸ் பண்ணி காட்டுவார். இந்த காரியத்தின்படி உனக்கு நான் செய்ய போறேன் என்று கர்த்தர் சொல்லுவார், அது நடக்கும். இப்ப அதுக்கு பைபிள் உங்களுக்கு வந்து இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியுமா? பதில் வேதத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 20 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 20 வசனம்,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்,
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
இயேசு கிறிஸ்துவுக்குள்,
இயேசு கிறிஸ்துவுக்குள்
ஆமென்றும்,
ஆமென்றும்
அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே,
அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் முழுவதும் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சொந்தமானது. இதை நம்ம வந்து சில நேரத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட புரிதல், பைபிள் இருக்கிற வசனங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சிந்தனை வரும். இப்ப பழைய ஏற்பாடு படிக்கிறேன், இப்ப யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, வாசித்துக் கொண்டிருந்தால் யோசேப்பு கர்த்தர் சில வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார், தாவீதுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் படிக்கவே நினைச்சுக்கோங்க, இது தாவீதுக்கு கொடுத்தது, இது யோசேப்புக்கு கொடுத்தது, இது மோசேக்கு கொடுத்தது, இது எலியாவுக்கு கொடுத்தது அப்படின்னு அவங்க கூட ஒதுக்கி வச்சிருவேன். அப்படி ஒதுக்கி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே இருக்காது. இது தாவீதுக்கு சொன்னது, இது மோசேக்கு சொன்னது, இது எலியாவுக்கு சொன்னது, இது எலிசாவுக்கு சொன்னது, இப்படியே என் மனசுல இருந்தது. அப்ப எனக்கு வந்து இந்த கண்ணோட்டத்திலே பார்ப்பேன், இது அவனுக்கு தானே சொன்னது, நமக்கு இல்லையே. இப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன். புரிய ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், அதாவது சில மாதங்கள், அது ஆரம்பத்தில், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 42 அதிகாரத்தை ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும் பொழுது முதல் 7 வசனங்கள் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஆழமான ஒரு ஃபீலிங் வந்தது. அங்க பாத்தீங்கன்னா, அந்த முதல் 7 வசனங்கள் அது வந்து ஒரு தீர்க்க தரிசனமான வசனங்கள். அந்த தீர்க்க தரிசனம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது. அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் அது. படிக்கிற பாருங்க, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசனும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், மங்கியறிகிற சிறிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில் நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விழித்து பூமியும் அதன் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அது நடமாடுகளுக்கு ஆவியும் கொடுத்ததுமாயிருக்கிற கர்த்தராகி தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உண்மை தற்காத்து உண்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். இந்த படிச்சோட எனக்கு ரொம்ப த்ரில் ஆயிடுச்சு. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவேன், அது ஒரு நாள் படித்த படிக்கும்போது உள்ளத்தில் அப்படி ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. என்னமோ என்னோட கூட கிரி நடந்தது. கட்டுண்டவர்களை விடுதலை செய்வ, கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்வ, காவலில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வருவேன், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளியில கொண்டு வருவேன். இதெல்லாம் படித்தோட எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அப்பனுடைய நான் போயிட்டு இருந்த அந்த சபையில எனக்கு ஒரு நண்பர், ஒரு விசுவாசி, ஒரு சகோதரர் பேர் இருந்தார். நான் அவரும் ரொம்ப க்ளோஸா பகிர்ந்து கொள்ள ஆரம்ப விசுவாசம். அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்து ரொம்ப சந்தோஷத்தோடு கர்த்தர் கூட இந்த வசனத்துல பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பைபிள் எடுத்து காமிச்சு, பிரதர் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வாரம் படிக்கும்போது உள்ளதர் கர்த்தர் எப்படி பேசினார், கட்டப்பட்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்குவேரு கர்த்தர் பேசினார் அப்படின்னு ரொம்ப நான் சந்தோஷம் போய் சொன்னேன். அப்படியா பிரதர் அப்படின்னு அவர் வாங்கி படிச்சு பார்த்தாரு. படிச்சு பார்த்த பிரதர், இது உங்களுக்கு இல்லையே, இது இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்லியிருக்குது அப்படின்ட்டாரு அவரு. எனக்கு என்னடா தப்புன ஆயிடுச்சு, என்னடா ஆசை, ரொம்ப எக்ஸைட் ஆஃப் போயிட்டு ரொம்ப ஹாப்பியா போனேன். ஆனா அவர் என்ன அப்படியே ஒரே அமைக்க அமைக்கிட்டாரு, இது உங்களுக்கு இல்லையே பிரதர் அப்படின்ட்டாரு. எனக்கு மாறி ஆயிடுச்சு, என்னடா அது நம்ம போயிருந்த உள்ள சந்தோஷம் எல்லாம் புஸ்து போயிடுச்சு. ஆனால் என் உள்ளத்துல அது கிரிய செய்து உண்மை. ஆனால் அவர் சொன்னது என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு. சரி, நான் விட்டுட்டேன். ஆனால் அதன் பிறகு ஒரு நாள் வேதத்திலே இந்த 2 Corinthians 1:20 கர்த்தர் எனக்கு விளங்கப்படினார். படிக்கும் போது விளங்கப்படினார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றிருக்கிறது, அவருக்குள் ஆமென் என்றிருக்கிறது. அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் லிட்டலா சொல்ல போனால் உண்மையிலே இது இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், சந்தேகமே கிடையாது. அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் இப்ப நான் யாரு? கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறேன் இல்லையா? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆமேன் என்றிருக்கிறது, ஆமென் என்றிருக்கிறது, ஆமேன் என்றிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் இது எலியாவுக்கு, இது எலிசாவுக்கு, இது மோசேக்கு என்று சொல்லி பிரிக்க முடியாது, இது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பிரிக்க முடியாது. ஒட்டு மொத்தமாக அத்தனை காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துவிட்ட பிறகு எல்லாமே நமக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. அப்படின்னா இதை நம்ம எந்த ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து நம்ம அதை கிளைம் பண்ணாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். சிலவை கர்த்தர் பிரத்யேகமாய் நமக்கு சொல்லும் பொழுது அதுல நம்ம இன்னும் நம்ம போக்கஸ் பண்ணும் பொழுது சீக்கிரம் அது வந்து நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆக மொத்தத்தில் பைபிள் இருக்கிற எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும், இப்போ கர்த்தர் வந்து எசேக்கிய ராஜாவுக்கு வியாதி இருந்தது, கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணி அவனை சுகமாக்கினார் இருக்கு. அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்ய கிளைம் பண்ணும் பொழுது தெய்வீக சுகம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ங்கிறார். அப்ப நம்ம கிளைம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சுகவீனம் வருது. கிளைம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் சொல்லவதில்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு அதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், நிறைவேற்றுகிறார். அப்ப பைபிள் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் தேவ பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு சொந்தம். அதனால நம்ம எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும் இது நமக்கல்ல என்று சொல்லி நம்ம விட்டுவிடக் கூடாது. எந்த வாக்கு தத்தமாக இருக்கட்டும், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வாக்கு தத்தத்தை நீங்க வேதத்திலிருந்து எடுத்து அதை விசுவாசித்து அதை கிளைம் பண்ணும் பொழுது கர்த்தருக்குள் நம்ம அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். புரிதலா? அதை கண்டிப்பாக சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான பாக்கியம் இது. சரி, இப்ப இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைவேறும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், அதை இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கமாக சில காரியத்தை சொல்ல போறேன். எப்படி எல்லாம் நாம் இருக்கும் பொழுது தெய்வ வாக்கு தத்தங்கள் நமக்கு அதை நிறைவேறுகிறது. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:36 வாசிக்கலாம். எபிரேயர் 10:36
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு
பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது,
பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. நல்லா பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்க வேண்டும். தெய்வ சித்தத்தின்படி செய்யறவங்களா இருக்கணும், வாழ்க்கை தெய்வ சித்தத்தை செய்யறதா இருக்கணும். அடுத்தது அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு சொன்னாலும் உடனே இன்னைக்கு நாளைக்கு நடக்கும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் டைம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த டைம்ல அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையோடு இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று பொறுமையோடு இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ரெண்டாவது அந்த பொறுமையோடு இருக்கிற காலத்தில் தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரிதல? வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா சரி, நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தாலும் சரி, என்றைக்குமே யாருக்குமே வாக்கு தத்தங்கள் சொல்லி உடனே அடுத்த நாளே அடுத்த மாசமே நிறைவேறினதாக கிடையாது. யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணும் பொழுது அவனுக்கு வயசு 17, அவனுக்கு வயசு 17, அது நிறைவேறும் பொழுது அவனுக்கு வயசு 30. புரியுதுங்களா? 17 கர்த்தர் யோசேப்புக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், அது நிறைவேறும் பொழுது அவனுக்கு 30. 13 காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது வயசு 75. அது நிறைவேறும் பொழுது அவனுக்கு வயசு 100, 25 வருஷம் காத்திருந்தான். பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே உடனே சொல்லி ஸ்பாட் அட்டாக் கிடக்கு நடந்ததாக கிடையாது. அப்ப எதுக்கு கர்த்தர் அவ்வளவு பிஃபோரா ஏன் சொல்றாரு, ஏன் முன்னால சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, உன்னை குறித்து எனக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை நான் செய்ய போறேன், அதுக்குடைய ஆயத்தம் வச்சுக்கோம், வேற எங்க டைவர்ட் ஆகி போயிடாத, இதுதான் உன்னை குறித்து என்னுடைய நோக்கம், நீ வேற ரூட்ல எங்கேயாவது டிராவல் பண்ணிடாத. அதை சொல்வதற்காகத்தான் கர்த்தர் முன்னாலேயே நம்ம பிளான் போடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிளான் நமக்கு ரிவீல் பண்ணிடுறாரு, புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் வந்து இது ஏன் முன்னால சொல்றாருன்றது வந்து இதுக்காக தான், நம்ம டைவர்ட் ஆகி போயிடாதபடி நமக்குள் ஒரு விஷனை கிரியேட் பண்றாரு, அதுக்குதான் முன்னால சொல்றாரே தவிர, கர்த்தர் நம்மளை காக்க வைக்கிறது என்பது அவருடைய விருப்பம் கிடையாது. 13 வருஷம் யோசேப்பை காக்க வைக்கணும்ன்றது கர்த்தருடைய நோக்கம் கிடையாது, 25 வருஷம் ஆபிரகாமை காக்க வைக்கணும்ன்றது கர்த்தருடைய நோக்கம் கிடையாது. இதுதான் உன்னை குறித்து என் நோக்கம், அந்த ரூட்ல நீ டிராவல் பண்ணு. யோசேப்புக்கு மாத்திரம் கர்த்தர் அந்த 17 வயசுல அந்த தரிசனத்தை கொடுக்காமல் இருந்திருப்பாரானால் அவன் ரொம்ப சாதாரணமா கூட இருந்திருப்பான். ஆனா அந்த 17 வயசுல கர்த்தர் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்த பொழுது அவனுடைய லைஃப், அவனுடைய மைண்ட் எல்லாம் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் என்னை குறித்த தெய்வ திட்டம், எல்லாரும் என்னை வணங்கக்கூடிய லெவலில் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, என் எதிர்காலத்தில் நான் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க போகிறேன், ஆகினால் என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் நான் அடங்கி இருக்கணும், இந்த வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார், அதனால் அவருக்கு விரோதமாய் நான் எதையும் செஞ்சிடக்கூடாது, அவரை துக்கப்படுத்தும்படி நான் எதையும் செஞ்சிடக்கூடாது, அவரை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது, அவரை நான் உறுதியாக பின்பற்றணும், என்ன வந்தாலும் சரி நான் அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. இதெல்லாம் அவனுக்கு அப்பதான் வந்திருக்கும். அப்போ அந்த காரியம் அவன் உள்ளத்துல வரலன்னு வைத்துக் கொள்ளுங்க, அவனுடைய சகோதரர்கள் பகைக்கும் பொழுது அவன் சோர்ந்து போயிருப்பான். போர்த்திபாத் வீட்டில் அவன் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது அவன் நொந்து போய் பின்வாங்கி போயிருப்பான். சிறைச்சாலையில் அவனை தூக்கி போட்ட பொழுது அவன் இன்னும் கர்த்தரை முறுமுறுக்கிறவனாயிருப்பான். ஆனால் யோசேப்பு அந்த லெவலுக்கு போல. காரணம் என்னன்னா, அவனுக்குள் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை முதல்ல கொடுத்துட்டாரு. அவருடைய 17 வயசுலேயே அவனுக்குள்ள இருதயத்தில் விதைச்சிட்டாரு. அவர் விதைத்து விட்ட காரணத்தினாலே அவனால் அந்த பாதையில கடந்து செல்ல முடிஞ்சது. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பாதையிலிருந்து அவன் டைவர்ட் ஆகாமல் அந்த பாதையிலேயே தொடர்ந்து பிரயாணிக்க அவனுக்கு முடிச்சது. அப்ப நம்ம லைஃப்ல சில காரியத்தை கர்த்தர் சொல்லியிருப்பார். நீங்க என்னது நடக்கலையே, நடந்த மாதிரி தெரியலையே அப்படி சொல்லி யோசிக்காதீங்க. நடக்கும், நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டா நடந்தே தீரும். கர்த்தர் பிரத்யேகம் ஒண்ணு சொல்லிட்டா நடந்தே தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது, கண்டிப்பா நடக்கும். நம்மளாதான் அதை வந்து இழந்து போக முடியுமே தவிர வேற யாராலும் அதை மாற்ற முடியாது. அப்ப தேவ பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை பேசிட்டாலும் உங்களுடைய விஷயம் அதுல பதிச்சிருங்க, உங்கள் மனதை அதுல பதிச்சிருங்க, அந்த பதிக்கப்பட்ட அந்த காரியத்திலேயே கவனமா இருங்க, அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் ஆகாதீங்க, வேற யோசிக்காதீங்க, அதுலேயே பிரயாணம் பண்ணுங்க, அதுவே உங்கள் நோக்கமா இருக்கணும், அதுவே உங்கள் கனவா இருக்கணும், அதுவே உங்கள் எதிர்பார்ப்பா இருக்கணும், அதுக்காகவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருங்க, சின்சியரா இருங்க, புரியுதா? சின்சியரா இருக்கணும். என் லைஃப்ல நான் கடந்த 30 வருஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பாதையை நான் திரும்பி பார்த்தால் எத்தனையோ உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு முதல் மாதத்திலிருந்து எனக்கு கர்த்தர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வைப்பேன்னு பேசினார். 3வது மாசத்திலே ஒரு முறை ஒரு பெரிய மீட்டிங்ல வைத்து ஊடிய செய்ய வைப்பேன்னு அடுத்த லெவலுக்கு பேசினார். அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளாக, ஒரு 10 மாசம் 11 மாசம் அதுக்குள்ள டைம், ஒரு வருடத்துக்குள்ள இருக்கும் பொழுது என்னுடைய லைஃபை குறித்து கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் கொடுத்தார். இதுதான் உன்னுடைய காரியம். அப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பவே சொன்னார், நீ முடிச்சவனு உனக்கு நான் ஒரு வேலையை கொடுப்பேன்,
அந்த வேலையை கொடுத்த பிறகு உன்னை நான் என்னுடைய முழு நேர ஊழியத்திற்கு நான் உன்னை அழைத்துக் கொள்ளுவேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய ஃபியூச்சர் கர்த்தருக்கு என்று முழு நேரமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது தேவ திட்டம். ஆனாலும் உடனே அது அடுத்த நாள் நிறைவேறும் சொல்லி நினைக்க முடியாது. கர்த்தர் அதை சொன்னார், ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்தில் இதெல்லாமே சொல்லிட்டாரு. ஆனால் நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தது 9 ஆண்டுகள் கழித்து தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 9 வருஷம் கடந்து போச்சு. அந்த 9 வருஷத்தில் கர்த்தர் பல முறை அதை குறித்து திரும்ப 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 பல விஷயங்களை பேசினார். அப்ப அந்த 9 வருஷத்தில் கர்த்தரை உருவாக்கலாம் என் மனசுல இருந்துச்சு. என்னுடைய எதிர்காலம் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன், அதுதான் உள்ளத்தை பற்றி எரிந்து கொண்டே இருந்துச்சு. கர்த்தரதை போல சொன்னது போல வேலை கொடுத்தார். வேலையில சின்சியரா இருந்தேன். சின்சியரா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கத்துல என்னைக்கு இருந்தாலும் இதை விட்டுட்டு நான் போவேன், என்னைக்கு இருந்தாலும் இதை விட்டுட்டு போவேன், இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. அதன் உள்ளத்துல அது ஒரு சைடு டிராக் இருந்துகிட்டே இருந்துச்சு, என்னைக்கு இருந்தாலும் இதை விட்டுருவேன். அந்த சூழ்நிலையில நான் இப்ப ஆபிரகாம் முயற்சி பண்ணது போல நானும் ரொம்ப தப்பான இதுல இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நான் ட்ரை பண்ண சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண இடத்துல எனக்கு லீவே கிடைக்காது, லீவே கொடுக்க மாட்டாங்க. அப்படி எனக்கு வந்து லீவுனா எனக்கு சொந்தத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதை எடுத்து விட்டால் பாஸ்டிங் இருந்து ஜபிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் லீவு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அதை கவனிச்சு, நீங்க டெய்லி இருந்து ஆகணும்னு வாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், லீவு கிடைக்காது. அப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ, நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தோம்னா நினைச்சபடி ஒரு 5 நாள் 10 நாள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போ ஒரு நாள் வந்து சர்ச்சில் இருந்ததான ஒரு சகோதரன் பிரதர் ரிலேஷன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மூலமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஈஸியா உள்ள நடத்தலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆலோசனை எல்லாம் கொடுத்தாரு. உடனே எல்லாம் சரி பிரதர் பார்த்து ஏற்பாடு பண்ணது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். எதிர்பார்த்து கிட்ட அவர் வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. அப்ப திடீர்னு அதுக்கு முந்தின நாள் பிரதர் நாளைக்கு வந்துருங்க, நாளைக்கு வேற பார்த்தலாம், நாளைக்கு பேசிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறாரு. முந்தின நாள் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு குழப்பம் வந்துச்சு, இது தேவ சித்தம் தானா? ஆனா ஏற்கனவே எனக்கு ஃபுல் டைம் முடியும்னு தெரியும், ஆனா இது நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது தேவ சித்தம் தானான்னு ஒரு சின்ன ஒரு தாட் வந்துச்சு. ஆண்டவரே நமக்கு சித்தமானா இதை வாங்கிக்க பண்ணுங்க, இல்லாட்டா வேண்டாம் ஆண்டவரே. என்ன அடுத்த நாள் அவரை பார்த்தேன், பிரதர் அது முடியாது பிரதர்ன்றார். அவரு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது பிரசங்கத்தில் அவர் பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு மத்தியானம் எனக்கு எக்ஸாம், அதனால அந்த ஹால் டிக்கெட்டை பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருந்தேன். சர்வீஸ் முடிச்சுட்டு பாஸ்டர் கொடுத்து ஹால் டிக்கெட் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு மத்தியானம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பாக்கெட் ஹால் டிக்கெட்டோட சர்ச்சில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், தரையில் உட்காந்துட்டு அந்த கிளிஃபோர்ட் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு மெசேஜ் நிறுத்தி சொல்றாரு, இந்த இடத்துல ஒருத்தர் வந்து தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறாரு, அது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு பக்தி என்னாச்சுன்னா, அது நம்ம தானே பாக்கெட்ல ஹால் டிக்கெட் வச்சு உட்காந்துருக்கிறேன், நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த மெசேஜ் கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு மெசேஜ் பிடிச்சி ப்ரேயர் ஆரம்பிச்சாச்சு. ப்ரேயர் ஆரம்பிச்சு நான் முடக்கால் படிக்கிட்டு இருக்கிறேன், ப்ரேயர் நடத்தி இருக்க திடீர்னு என்னவோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், திடீர்னு நிறுத்துறாரு. நிறுத்தி இந்த இடத்துல ஒருத்தர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், அது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிற என்னடா அது ரெண்டாவது அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ரொம்ப எனக்கு அடிக்குது அந்த வார்த்தை. அப்புறம் சொல்லிட்டு அவர் வேறங்கே போயிட்டாரு. அப்புறம் நான் கர்த்தரை கேட்டேன், ஆண்டவரே இது எனக்கு தான் நீ பேசுறது உண்மையானா அவரை இதோ ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு பேரும் சொல்லியாச்சு. இது எனக்கு தான் நீ பேசுறது உண்மையானால் அவரை திரும்பவும் சொல்லணும்னு சொல்லி மனசில் நினைச்சது தான். எங்கேயோ போயிட்டு டக்குன்னு இருப்பேன், திருப்பியும் இந்த இடத்துல ஒருத்தர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கு, அது கர்த்தருடைய சுத்தம் அல்லன்ட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுறது கிடையாது. அப்படி அந்த ப்ரேயர் முடியறதுக்குள்ள ஹால் டிக்கெட் எடுத்து கிழிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். வச்சிருந்தா கூட நம்ம மனசு வேற மாதிரி ஆயிடும். எடுத்து கிழிச்சு பாக்கெட்ல வச்சுட்டேன். சர்வீஸ் முடிஞ்சோடனே இன்னைக்கு 3 தடவை நீங்க சொன்னீங்க அந்த ஆள் நான் தான், நான் சாட்டிக்கு எக்ஸ்பைர் பண்ணுறதுக்காக மதியானம் போறதுக்காக வச்சிருந்தேன். அவரே ஷாக் ஆகிட்டார், என்ன பிரதர் எப்படி பண்ணிட்டீங்க தம்பி, போய் எழுதிருக்கலாமே தம்பி, எழுதிட்டு அப்புறம் பார்த்துருக்கலாமே அப்படின்னாரு. அவர் இல்ல இல்ல கர்த்தர் எனக்கு வந்து சொல்லிட்டாரு, இதை நான் இவங்க எழுத முடியாது அப்படின்னு.
இப்படி கர்த்தர் வந்து குறுக்கிட்டுகிட்டே இருந்தார். நான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் கர்த்தர் குறுக்கிட்டார். எதுக்குன்னு பின்னாடி யோசிக்கும் பொழுது, ஒருவேளை நான் நினைச்சது போல கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் போய் நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா எங்க வீட்டுல என்ன ஃபுல் டைம் முடித்து வர விட்டிருக்கவே மாட்டாங்க. பயங்கர பிரச்சனையை நான் பின்னால் சந்திச்சிருக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். பின்னால பெரிய போராட்டத்தை சந்திக்காதபடிக்கு கர்த்தர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே வந்தாரு. ஒரு நாள் சபையில நான் அபிஷேகம் கூட நடத்திட்டு இருக்கிற கீழே மாடியில அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் மதுரையில் ஒருத்தர் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கிறார். கீழே ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்க. அபிஷேகம் கூட நடத்துற ஜனங்கள் எல்லாம் அபிஷேகம் பெறாங்க. அபிஷேகம் பெற்று முடிச்சுட்டு வெளியில வரும்போது எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு சோர்வு. நாளைக்கு கொஞ்சம் லீவ் எடுத்து நாளைக்கு ஜெபிக்கலான்னு நினைச்சா நாளைக்கு திரும்பி வேலைக்கு போகணுமே மனசு நினைச்சுக்கிட்டே வெளியில வரேன். என்ன நினைக்கிறேன், சார் எனக்கு மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தா நிம்மதியா நாளைக்கு லீவ் எடுத்து நாளைக்கு ஜெபிக்கலாமே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு சனிக்கிழமை சந்தோஷமா இருக்கும். சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோம், ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணுமே அந்த வேதனையா இருக்கும். அப்போ அந்த மனசு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரும்போதே அந்த வேதனை ஆரம்பிச்சிச்சு. சார் நாளைக்கு மட்டும் நம்ம கவர்மெண்ட் ஜாப் இருந்தா நாளைக்கு நாள் லீவ் போட்டு நம்ம ஜெபிக்கலாமே இப்படின்னு நினைச்சுக்கிட்டே இப்படி வெளியில வரேன். மேல பிரசங்க ஏதோ பேசிட்டே போயிட்டு இருக்கிறாரு. நான் அந்த ஹால்ல கூட இல்ல, ஸ்பீக்கர்ல வந்துட்டு இருக்குது. நான் நினைச்சிட்டு இப்படி வெளியில வரும்போது அங்க பிரசங்க பேசிட்டு இருக்க சொல்றாரு, மகனே நீ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறது என்ன? நான் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்காக நான் உன்னை அழைக்கவில்லை. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவர்களையும் எனக்கு என்று தெரிந்து கொள்ளும்படி நான் உன்னை அழைச்சிருந்தேன். அதுதான் நீங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் தத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப பார்க்கும்போது கர்த்தர் இதெல்லாம் சொன்னார். அப்ப இதெல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே வந்தார். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் சொல்லிக்கிட்டே வந்தாலும் அந்த புல் டைம் ஊழியத்துக்கு நான் வருவதற்கு 9 வருஷம் ஆச்சு. புரிஞ்சுதா? அப்ப பொறுமை நமக்கு அவசியமா இருக்குது. கர்த்தர் சொல்லுவார், திரும்ப நடத்துவார். நமக்கு கொஞ்சம் நம்ம டைவர்ட் ஆனாலும், நம்முடைய மனசுல கொஞ்சம் சஞ்சலப்பட்டாலும் கர்த்தர் அதற்கு நமக்கு உடனே கொஞ்சம் கைடன்ஸ் கொடுப்பார், கைடன்ஸ் கொடுத்து நடத்துவார். அப்ப நம்ம வெயிட் பண்ணணும். சிலதெல்லாம் டக்குனு நடக்காது. ஆபிரகாம் 25 வருஷம் வெயிட் பண்ணிருக்கிறார் இல்லையா? யோசேப்பு 11 வருஷம் வெயிட் பண்ணிருக்கிறார். அதே போலதான் நமக்கும் சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதுவரையில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு போகாமல் தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருக்கணும். இது ஒரு ஸ்டெப். அடுத்தது முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு எனக்கு அதன் பிறகு நான் சபை ஊழியத்துல சபையில நான் இருந்த சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்த புதுசுல இது பெரிய ஸ்டோரி, நான் எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. வந்துட்ட பிறகு எனக்கு, ஆனால் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து உன்னை நான் நிறைய ஜனங்களை பாவத்திலிருந்து கட்டுகளுக்கு விடுதலையாக்கும்படி நான் உன்னை பயன்படுத்துவேன், சுவிசேஷ ஊழியத்தில் உன்னை பயன்படுத்துவேன்னு எனக்கு ஆரம்பத்திலிருந்து நிறைய முறை கர்த்தர் பேசியிருந்தார். ஆனால் இப்போ நான் பாஸ்டரா வந்து அமர்ந்துட்டேன். ஆனால் அமர்ந்த பிறகு அந்த கர்த்தர் கிட்ட சொன்னார், உன்னை இங்க ஒரு பயிற்சிக்காக உட்கார வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் அதையும் சொன்ன. கரெக்டா ஒரு 3 என்ன சொல்றது, 3 இயர்ஸ் நான் எவாஞ்சலிஸ்டா, நான் விசுவாசி என்று முடிந்த ஊழிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு மனசுல ஒரே குழப்பம் இருந்துச்சு. நம்ம இங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து உட்கார்ந்துட்டுமே தவிர்க்க முடித்து தட்டி கழிக்க முடியல, உட்கார்ந்துட்டேன். ஆனா கர்த்தர் கூட பேசினாரு. ஆனாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள நம்மளுக்கு கர்த்தர் இத்தனை வருஷம் 9 வருஷம் வந்து வேற பேசி இருக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நினைச்சிருக்க போது, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு சகோதரன் வந்தார் திருநெல்வேலியிலிருந்து. அவர் ஊழிய செய்யறவர் வந்தவர் எதுக்காக வந்தனா, டிஜிஎஸ் தினகரன் கிட்ட அன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அவருக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலம் இருக்குது. அதுக்காக ஒரு அங்கு திருநெல்வேலியில வந்திருக்கிறார். வந்தவர் எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா பழகுவார். நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி நான் டிஜிஎஸ் அங்கிள் பார்க்க போறேன், எங்கூட யாராவது வரீங்களா அப்படின்னு எங்க வீட்டுல வந்து ஒரு வாயை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எங்க வீட்டுல இருக்கலாம், நான் வரேன் ஆளாளுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் என்னைக்குமே வீட்டுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். வெளியில டெய்லி ஈவினிங் வெளியில காட்டேஜ் மீட்டிங் நடத்திட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் எதேர்ச்சியாய் ஒரு மீட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. கேன்சல் ஆனால் வீட்டுக்கு வரமாட்டேன், சர்ச்சில் தான் இருப்பேன். அன்னைக்கு பார்த்து என்னமோ ஒரு காரியத்தை வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு அப்படி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்ன அவர் பிடிச்சிட்டார். அண்ணே எங்கன்னா வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, வாங்க டிஜிஎஸ் பார்க்க போலாம் அப்படின்னாரு. எனக்கு அதில் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்கு அவரை பார்க்க போனோம், நமக்கு பிரச்சனை கிடையாது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, நமக்கு எதுக்கு அவரை பார்க்க போகணும், இல்ல நான் வரல நீங்க போ, நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. இல்லைன்னு நீங்க வாங்கல, நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லி என்ன வற்புறுத்துறாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு பிள்ளை அவரை பார்க்கறதுக்கு, எதுக்கு பார்க்கணும், எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் என்னை தொந்தரவு பண்ணி வலுக்கட்டாயமாய் என் கையில் ஒரு காணிக்க கவர் ஒன்று கொடுத்து அதையும் பாக்கியில் வச்சு போர்ஸ் பண்ணி பலவந்தம் இழுத்துட்டு போயிட்டாங்க. போய் அங்க போனோம்னா அங்க ஸ்டுடியோல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அங்க உட்கார்ந்து இருக்கும்போது டிஜிஎஸ் வந்தா இருக்கல வந்துடனே என் கூட இருந்த ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் அவங்கவுங்க அவங்களுடைய காரியத்தை சொல்றாங்க, எனக்கு இது எனக்கு அதுன்னு எல்லாம் சொல்றாங்க பேசுறாங்க. நான் ஒண்ணுமே பேசல, நான் பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்றாங்கன்னு. எனக்கு எனக்கு தயாரியே இல்லை, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரா விசாரிச்சு எல்லாரும் முடிச்சுட்டு சரி எல்லாம் பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருந்துட்டு சரி ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சு எல்லாம் வரிசை முழங்கால் பண்ணிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொருத்தர் யார் யார் என்னென்ன பிரச்சனைகளை சொன்னாங்களோ அந்த பிரச்சனைகளுக்காக அப்படியே ஜெபிச்சுட்டு வந்தார். என்கிட்ட வர வரைக்கும் அவரும் என்கிட்ட பேசல, நானும் அவர்கிட்ட பேசல, அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கிட்ட வந்தோடனே என்கிட்ட கேட்டார், தம்பி என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்ன பாஸ்டர் சார்ல்ஸுக்கு நான் அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மொட்டையா, அவ்வளவுதான் நான் என்னுடைய இது மட்டும் சொன்னேன். உடனே சரி தம்பி ஜெபிக்கலாம் அப்படின்னு தலையில கை வச்சார். கை வச்சோடனே அவங்களுக்கெல்லாம் மற்ற எல்லாருக்கும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸுக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு வந்தார், எனக்கு மட்டும் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சு எனக்கு மட்டும். அது எனக்காகவே கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் அது. ஆக்சுவலா மை சன், ஐ ஹவ் கால்ட் யூ ஆஸ் எ மைட்டி எவாஞ்சலிஸ்ட் எடுத்தோட சொன்னார். My son, I have called you as a mighty evangelist, but you are under your training period. After that, I will use you as a powerful evangelist to pluck souls from the hell. அப்படின்னார். உன்னை நான் ஒரு வல்லமையான சுவிசேஷகன் அழைச்சிருக்கிறேன், உன்னை பல இடங்களுக்கு கொண்டு போய் நரகத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவங்களை பிடுங்கி எடுக்கும்படி கூட நான் பயன்படுத்த போறேன். அப்ப இது ஒரு ட்ரைனிங் பீரியட் வேற சொன்னார். அப்ப எனக்கு அந்த இடத்துல நம்ம இங்க வந்து கர்த்தர் சொல்லிதான் இருக்கிறேன், ஆனாலும் நம்ம உட்கார்ந்துட்டமே ஒரு சின்ன சஞ்சல் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பாருங்க எக்ஸாக்டா என் மனசுல இருந்தது மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் உடனே பதில் கொடுத்து எக்ஸாக்டா சொல்லி எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாரு. சந்தோஷமா அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன், சபையில் முழு பலத்தோடு வேலை செஞ்சேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இருந்தாலும் ஒரு பக்கத்துல வெளியில இருக்கிற ஆட்டு மக்கள் பல இடத்துல ஜனங்களை விடுதலை செய்யணுமே அந்த இதெல்லாம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், என்னால நெருங்கிய நண்பர், ஒரு ஆவிக்குரிய நண்பர் பிரதர். நானும் அவர் சேர்ந்து ரொம்ப ஜெபிப்போம். அவர் சொல்லுவார், ஸ்டீஃபன் எதுக்காக இங்க நீங்க எல்லா பொறுப்பீட்டுக்கு தலைமையில போட்டுட்டுக்கிறீங்க, நீங்க தான் சீக்கிரத்துல வந்து வெளியில வந்து நிறைய ஊழியம் செய்ய போறீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி கொஞ்சம் சுருக்கு வச்சுங்க, அப்பதான் நீங்க ஈஸியா வெளியில வர முடியும். எல்லா பொறுப்பையும் நீங்க தலைமையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க வெளியில வர முடியாது அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஆனால் அந்த அட்வைஸ் நான் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறேன். நான் சொன்னேன், கர்த்தர் என்னை கொண்டு வருவேன் சொன்னால் வெளியில் கொண்டு பயன்படுத்தணும் சொன்னான் அதை அவர் பார்த்துக்குவார். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் கொஞ்சம் கூட நான் தட்டி கழிக்க மாட்டேன், அதை பிளான் போட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், தட்டி கழிச்சு குறைக்க மாட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு சொன்ன பொறுப்பை செய்வேன் சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தேன். எந்த பொறுப்பையும் தட்டி கழிக்கல. நேரம் வந்தது, கர்த்தர் வெளியில் எடுத்துட்டு போனார். எதுக்கு இந்த வார்த்தை இப்ப சொல்ல தெரியும், இந்த வசனத்துக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த சம்பவங்களை சொன்னேன். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமை நமக்கு அவசியம். அந்த பொறுமையா இருக்கிற அந்த காலகட்டத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையோடு காத்திருக்கணும். புரியல, ரெண்டு விஷயம் இருக்குது. சில என்ன செய்வாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க, அந்த காலம் வரப்போற அதுல எதிர்பார்த்துட்டு இருந்து தேவ சித்தத்தை பிரசன்ட்ல விட்டுருவாங்க, அடுத்த காரியத்தை கனவு கண்டுட்டு பிரசன்ட் லைஃப்ல வந்து அவங்க செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை விட்டுருவாங்க. பிரசன்ட் லைஃப்ல அவங்க தேவ சித்தத்தை விட்டாங்கன்னா பியூச்சர்ல கர்த்தர் அவனை பயன்படுத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? என் நண்பர் நல்ல நண்பர் தான், எனக்கு நல்ல ஆலோசனை மாதிரி தான் கொடுத்தாரு, ஆனா அந்த ஆலோசனை தப்பான ஆலோசனை அது. புரியுதா உங்களுக்கு? தப்பான ஆலோசனை. ஏன்னா நமக்கு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய்கிறார். அப்ப அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அந்த விஷயங்களை நம்ம என்னைக்கு நம்ம ஏனோதானம் செய்யக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது அது ஒருவேளை உலக வேலையா இருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸ் இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நாளைக்கு கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்றதுக்காக அந்த காரியத்தை மனசு வச்சுட்டு இன்னைக்கு செய்யற காரியத்தை நம்ம கேர்லெஸ் செய்யக்கூடாது. நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, எனக்கு அதை சொல்லி இருக்கிறார், இதை சொல்லி இருக்காங்க, இன்னைக்கு வேலையை கேர்லெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் கூட சொல்லி சமீபத்தை கூட வாரம் சொன்னா நினைக்கிறேன். அவர் ஒரு கூட படிச்ச ஒரு நண்பன், பிராமின் கன்வெர்ட்டன். அவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் ஒரு கூட்டத்தில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவான் ரட்சிக்கப்பட்ட புதுசில். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் அவருக்கு ஜெபம் பண்ணி, உனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்ட்டார். இது எப்போ? 29-30 வருஷத்துக்கு முன்னாடியே. உனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்ட்டார். இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கனவா மைண்ட்ல வந்துருச்சு. இப்போ அவன் ஒரு உலக வேலையில் இன்னும் இருக்கிறான். இன்னும் முழு நேர ஊழியத்துக்கு வரல, உலக வேலையில் தான் இருக்கிறான். உலக வேலையில் இருக்கும் பொழுது இப்ப இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறான். 30 வருஷமா இந்த உலக வேலையை வந்து அவன் வந்து சின்சியரா செய்யறது கிடையாது. கேட்டா எனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறான். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நீ சின்சியரா செஞ்சுதான் உனக்கு அடுத்தது கர்த்தர் கொடுப்பாரு. புரியுதா? கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியா வைப்பாரு. அப்ப இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக வேலையில உண்மையா இல்லாவிட்டால் எப்படி கர்த்தர் நமக்கு மெய்யான காரியத்தை நம்ம கையில கொடுப்பார்? அதித்தியமான இந்த உலக பொருள்களிலே உண்மையா இயராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை கொடுப்பார்கள்? கர்த்தர் கேட்கிறார். நம்ம நாளைக்கு கர்த்தருடைய திட்டம் அதுன்றதுக்காக இன்னைக்கு காரியத்தை நம்ம கேர்லெஸ் இருக்க கூடாது. இன்னைக்கு நாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு என் காரியத்தை நம்ம கரெக்டா இருந்து பொறுமையோடு இருந்து தேவ திட்டத்தை செஞ்சோம்னா நாளைக்கு நம்மை குறிப்பிருக்கிற தேவ திட்டம் நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்ம நாளை காலத்தை அந்த மனசுல வச்சுட்டு இன்னைக்கு நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம கையில் கொடுக்கப்பட்ட கேர்லெஸ்ஸா செஞ்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு செய்வன் கர்த்தர் காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். என்னைக்குமே கர்த்தர் அந்த உண்மை, அந்த நேர்மை, அந்த காரியத்தை கவனமா இருப்பார். நம்ம ஆசைப்படுறது அவருக்கு முக்கியம் கிடையாது. அப்ப இன்னைக்கே இவன் உண்மையா இல்லையே, நாளைக்கு எப்படி உண்மையா இருக்கிறேன்னு கர்த்தர் யோசிப்பார். இன்னைக்கு இவன் கையில் கொடுத்து இதுலயே உண்மையா இல்லையே, நாளைக்கு இவனை நம்பி ஊழியத்தை கொடுத்ததுல எப்படி உண்மையா இருப்பான்? அப்படிதான் கர்த்தர் கணக்கு போடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் இன்றைக்கு காலத்துல பொறுமையோடு இருக்கணும். தேவ சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவ சித்தத்தை விட்டு வெளியில போயிடாம பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் அது எதுமானாலும் சரி, உங்களை குறித்து பிற்காலத்தில் இப்படிலாம் செய்வது சொல்ல பேசியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த பாதையில சின்சியரா இருங்க, சின்சியரா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நியமித்த டெஸ்டினேஷனுக்கு நீங்க போறதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ரொம்ப சின்சியரா இருக்கு. கடினமா இந்த உழைப்பை கொடுங்க, முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா கர்த்தர் அடுத்த லெவலுக்கு அதை வச்சுதான் உங்களை ஷிஃப்ட் பண்ணி உங்களை இப்படி கொண்டு போயிட்டு இருப்பார். இரண்டாவது விஷயம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:10-13 வரைக்கும் வாசிக்கும்.
தூக்கம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே,
சகரியாவே பயப்படாதே,
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது,
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது,
உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது சகரியா எலிசபெத் என்கிறதான அருமையான தேவ பக்தி உள்ள தம்பதிகள். இவங்க ரெண்டு பேருமே வயது சென்றவளா இருந்தாங்க, இவங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகள் குழந்தைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க, அந்த ஜெபத்துக்கு பதிலையும் வரல. ஆனால் இப்போ திடீரென்று ஒரு வாக்கு தத்தம் மட்டும் வருது, ஜெபத்துக்கு பதில் வரல, இதுவரைக்கும் பதில் கிடைக்கல. ஆனால் திடீரென்று தேவ தூதர் சொல்ற, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்ப இந்த வார்த்தையை சகரியா கேட்டவுடனே அதுக்கு அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையா இருந்துச்சு. அவனுடைய ரிப்ளை பாருங்க, 18 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது சகரியா தேவதூதரை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்
உன்னுடனே
பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான்.
அப்ப இங்க பார்க்கும் பொழுது சகரியா எலிசபெத் என்கிற பக்தியுள்ள தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. இவங்க ரொம்ப வருஷமா ஜெபிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் ஆரம்பத்திலிருந்தே ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை வேணும், அந்த பிள்ளையே பிறக்கல. இப்பொழுது திடீரென்று தேவதூதன் வந்து சொல்றார், உன் மனைவியாக எலிசபெத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு யோவான் பெயரிடு. ஆனால் சகரியாவினால் இந்த காரியத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உடனே கேட்கிற ஆண்டவரே, இது எதனால்? அந்த தேவதூதனை பார்த்து கேட்கிற, இது நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே என்கிறான். உடனே தேவதூதன் சொல்றான், தகுந்த காலத்திலும் நிறைவேறப் போகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசியாமல் போனபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் அப்படின்னா இல்லையா? அடையாளம் கேட்கிறான், எதனால இந்த குழந்தை பிறக்க போறதுக்கு என்ன அடையாளம்? அடையாளம் தானப்பா, நீ பேசாம ஊமையாத்தான் அடையாளம், இல்ல சிம்பிளான ஒரு அடையாளம். இதற்கு காப்ரியல், ஒரு தேவ தூதன் ஒரு பரிசுத்தவானை இப்படி வாய் அடைக்க முடியுமா? சாத்தியம் கிடையாது, தேவத்துவன் செய்ய முடியாது. இது தேவனாகிய கர்த்தருடைய சித்தம், அந்த வார்த்தை தான் காப்ரியல் பேசியிருக்கணும், அதனால தான் நடந்துச்சு. இது எதுவரைக்கும்? அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையனா இருப்பாயின்றது இல்லையா? அதே போல யோவான் பிறக்கிற வரைக்கும் சகரியாவுக்கு பேச முடியல, பிறந்த பிறகுதான் அவன் வாயின் கட்டு அவிழ்க்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஏன் இந்த தேவ மனுஷனுக்கு இந்த நிலைமை? நீ கேட்கக்கூடாத செவிடனா இருப்பாயின்னு சொல்லல, காணக்கூடாத குருடனா இருப்பாயின்னு சொல்லல, நடக்க முடியாத முடவனா இருப்பாயின்னு சொல்லல இல்லையா? பேசக்கூடாத ஊமையா இருப்பாய். ஏன்னா தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய இந்த வாக்கு தத்தமான இந்த வார்த்தைக்கு நீ விசுவாசியாமல் எதிர்மறையா பேசுற. இந்த பேச்சு இதோடு ஸ்டாப் அப்படின்ட்டு இதோடு நிறுத்தப்படும். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்றாருன்னா அது நிறைவேறுவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா, அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதிலிருந்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அதற்கு விரோதமாய் பேசக்கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய காதுகளை செவிடாக்கல, கண்ணை குருடாக்கல, கால உடம்பு உடமாக்கல, வாயோமையாக்கினார். இந்த தேவ சமூகத்திலேயே இப்படி அவிசுவாசத்தோடு பேசுகிறியே, கேள்வி கேட்கிறியே, உன்னை அப்படியே விட்டா இதே வார்த்தையை தான் வெளியில போய் பேசுவ. வெளியில போய் காப்ரியல் வந்தாரு, சகரியாவை பயப்படாதே, உன் மனைவியாக எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை பெறுவாள் சொன்னாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுதான் பேசியிருப்பேன். இப்படி பேசினால் தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய காரியம் நிறைவேறாமல் தடைபட்டு போகும். அதனால உன் வாய் அடைச்சாலும் பரவாயில்ல, வாக்கு தத்தம் நிறைவேறது கத்த வாய் அடைச்சப்பட்டவங்களுக்கு நிறைய நேரத்தில் நமக்கு வாய் அடைச்சாருன்னா வாக்கு தத்தம் நடக்கும். வாய் அடைக்கப்படாததுனால்தான் நிறைய வாக்கு திட்டங்கள் நமக்கு நடக்க மாட்டேங்குது. பேசுறோம் பேசுறோம் இஷ்டம் போல பேசுறோம், இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையே, இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியலையே, இதெல்லாம் என்ன நடக்கும், எங்கிருந்து கிடைக்கும் போது? எங்கமோ கர்த்தர் சொன்னாரு நடக்கும் நினைச்சானே, நடக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப சாதாரணமா செய்யறோம் கர்த்தருடைய வார்த்தையை, அசால்ட்டாக நம்ம சொல்லிடுறோம். கர்த்தர் சொன்னாரு, அன்னைக்கு மெசேஜ்ல சொன்னாரு, ஆனா பார்ப்போம் நடக்கிற பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தை, புரியுதா உங்களுக்கு? கத்தர் கூட பேசி இருக்கிறாரு, ஆனா பாப்போம் எப்ப நடக்குது பாக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள். என்னைக்குமே சொல்ற, கத்தர் ஒன்றை சொன்னால் நடக்கும், அதற்கு எதிர்மாறாய் பேசக்கூடாது, பேசவே கூடாது. கத்தர் என்ன சொன்னாலும் எஸ்
அவ்வளவுதா முடிஞ்சு போச்சு. அவர் சொன்ன நடக்கும்.
தாமதிக்கலாம், தாமதித்தாலும் நிறைவேறும் இல்லையா, நடக்கும். அதுக்கு முன்னால நீங்க எதிர்மாறாய் பேசினால் அதை கர்த்தரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது.
இதெல்லாத்தையும் எனக்கு விளக்கம் கொடுக்க டைம் இல்லை. எண்ணாகமும் 13:25 அந்த அதிகாரம் முழுசையும் படிச்சு பாருங்க. 14 முதல் 36 படிச்சு பாருங்க. அங்கெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் சடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் வாசலுக்கு வந்துட்டாங்க. கானான் வாசலுக்கு வந்த பிறகு 12 போய் 40 வேவு பார்த்துட்டு வராங்க. வேவு பார்த்துட்டு வந்துட்டு புலம்புறாங்க. நாம் போய் சுற்றி பார்க்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், ஆனால் அதன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அங்க ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, கானானியர் கடலோரத்தில் இருக்கிறாங்க, ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம், எங்கள் கண்களுக்கு முன்பாகவும் நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம்ன்றாங்க. நாங்கள் வனாந்திரத்திலே செத்து போயிருந்தா நலம். நாங்க அதே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் வனாந்திரத்திலே செத்து போயிருந்தா நலம். அங்க போய் இந்த ராட்சதங்களில் மாட்டி சாகிறத விட வனாந்திரத்தில் விட அங்கே செத்து போயிருந்தா நலம். நாங்க கர்த்தர் சொன்னார், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்போ கர்த்தர் சொன்னது பாலும் தேனும் ஓடுகிற விவசாயத்தை கொடுப்பேன். ஆனா அதுக்கு எதிர்த்து பேசணும்னு, எதிர்மாறா பேசணும்னு கர்த்தர் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாறிக்கிறாரு. நான் சொன்னது உங்களை காணாந்த தேசத்துல கொடுப்பேன், சேர்ப்பேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, வனாந்திரத்துல செத்து போன நல்ல. நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு நான் செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து போவோம் சொன்ன அத்தனை பேருடைய பிரேதங்களும் இந்த வனாந்திரத்தில் விழும் அப்படின்ட்டார். நீ சொன்னபடியே வனாந்திரத்தில் தான் நீ சாக போறேன். அதே மாதிரி செத்து போனாங்கல்ல வனாந்திரத்தில். அபவுட் டர்ன், அதோட சொன்னதோட சரி. காணான் வாசல வந்து நின்னவுடன் அபவுட் டர்ன், திரும்பி வெளியில ரிட்டர்ன் போயிடுன்ற. திருப்பி ஒரு சுத்தி சுத்தி அடிச்சு 40 சுத்திட்டு மறுபடியும் அதை ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த 40 சுத்தின சுத்தில எல்லாரும் அவுட். சொன்ன அத்தனை பேர் அவுட் ஆயிட்டாங்க. புது ஜெனரேஷன்ல வச்சு. அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு விரோதமாய் பேசும்பொழுது பாருங்க, அந்த விரோதமாய் பேசின வார்த்தைகள் தான் நடக்குமே தவிர கர்த்தர் சொன்னது நடக்காது. என கர்த்தர் அந்த அளவுக்கு அதில் பாதிக்கப்படுவார். தன்னுடைய வார்த்தையை ஒருத்தன் அவமதிச்சு எதிர்த்து பேசிட்டான்னா கர்த்தரால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. புரியுதா? கர்த்தர் ஒன்று சொல்லிட்டு ஆசீர்வாதம் சொல்லிட்ட பிறகு அதை அவமதிச்சு அதை எதிர்த்து ஒருத்தர் பேசிட்டான்னா அதை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அதுதான் உங்களுக்கு நடக்கும்ட்டாரு. அப்படியே நடந்து போச்சு. அதனாலதான் சகரியா விஷயத்திலையும் கர்த்தர் அவ்வளவு ஸ்ட்ரான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா சகரியா ஒரு நல்ல பரிசுத்தவான், அவன் ஒரு குறையும் சொல்ல முடியாது, பர்ஃபெக்டான மனுஷன் ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த யோவான் பிறப்புன்றதும் ஒரு விசேஷமான ஒரு குழந்தை, அதையும் தள்ளி வைக்க முடியாது. அதனாலதான் இவனுக்கு ஒரு 10 வாயை அடைச்சு போட்டாலும் பரவாயில்ல, வாக்கு திட்டத்தை நிறைவேற்றிடுவோம். வாயை அடைச்சு பிள்ளையை கொடுத்துட்டாரு. அதனால என்னைக்குமே நம்ம வாய் அடைக்கப்படுறதுக்கு முன்னால நம்மளே வாய் அடைச்சிக்கிறது நல்லது. கர்த்தர் அடைக்கிறதுக்கு முன்னால நம்மளே வாயை கொஞ்சம் கவனமா வச்சுட்டோம்னா நமக்கு கர்த்தர் சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்கும். ஆமென். எதிர்மறை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். 3வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய வாக்கு வந்து நெகட்டிவான விஷயத்தை சொன்னது, அடுத்தது பாசிட்டிவா அவர் சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4:18 வாசிக்கலாம்.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை.
விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை.
அவன் ஏறக்குறைய 100 போது,
ஏறக்குறைய 100 உள்ளவனாய் இருக்கும் பொழுது,
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்த்தம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் மனிதனை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அவன் சந்தேகப்பட்ட சில சூழ்நிலைகள் உண்டு. கர்த்தர் அவனை கொண்டு வந்த பாதையில் 86 வயசாகும் பொழுது சாரால் அவனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டாராம். அதனால இஸ்மவேல் வந்து பிறந்தாராம். இதெல்லாம் நடந்த பிறகும் கர்த்தர் அவனை தொடர்ந்து கைட் பண்ணிக்கிட்டே வராரு. 99 வயதா இருக்கும் பொழுது, ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் வரும்பொழுது திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாரு. 99 வயசுல அப்ப கர்த்தர் சொல்றார், நீ இதுவரைக்கும் உத்தமனா இருந்தா இதுவரைக்கும் ஏதாவது சில விஷயத்துல இருந்ததுன்னு அர்த்தம். இப்படி உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சொன்னதை செய்யக்கூடிய சர்வ வல்லவர் நான், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாரு. கர்த்தர் அவனுக்கு கடைசியில வான் பண்ணாரு. எப்போ? 99 வயசுல. அந்த நேரத்தில் தான் அவன் இதை செஞ்சிருக்கிறான். இந்த வசதி வாட்சமே அப்பதான் செஞ்சிருக்கிறான். அப்ப தேவன் அப்பொழுது சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது, தன்னுடைய சரீரம் செத்து போயிருந்தது. அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தரிட சொன்ன உடனே தேவன் வாக்கு தத்த மனிதனை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார் என்று அந்த நேரத்தில் முழு நிச்சயமாய் நம்பினானாம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை நினைக்கவில்லை, தன்னுடைய சரீரம் செத்து போனதை அவன் நினைக்கவில்லை. நினைக்காமல் தேவன் வாக்கு தத்தம் மனிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினானாம். மகிமைப்படுத்தும் பொழுது அவனுடைய விசுவாசம் அவனுக்குள் பெருகியது. விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் என்னைக்கு நமக்கு ஷூட் அப் ஆகுதோ அன்றைக்குதான் அற்புதம் நடக்கும். வாக்கு தத்தம் நடக்கிறது நிறைவேறதுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாலெல்லாம் எத்தனையோ ஷேக்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறான், அவனுடைய விசுவாசத்துல பலப்படுறான். எப்படின்னா, அவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து முன்னால சந்தேகம் இருந்துச்சான், இப்போ அதை நம்பி துதிக்கிறான். அப்ப விசுவாசம் பீக்ல எழுந்தது, காரியம் நடக்குது. இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. சில நேரத்தில் பிசாசு நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது, நடக்குமா நடக்காதா, இப்படி என்ன நடக்குமா, சந்தேகத்தை பிசாசு கிரியேட் பண்ணும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க செய்ய போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, மகிமைப்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுத்தாம அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அப்படி டவுன் ஆயிடும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு கர்த்தர் சொன்னதை சொல்லி, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீங்க, நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரை நீங்க மகிமைப்படுத்த 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 விசுவாசம் உங்களுக்குள் பொங்கி வரும். விசுவாசம் பொங்கி வரும் பொழுது வாக்கு தத்தம் உடனே நிறைவேறும். புரியுதா? அப்ப விசுவாசம் நமக்கு டல்லா இருக்கும் பொழுது நமக்கு வாக்கு தத்தம் நிறைவேறாது. அதுக்குதான் நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி தேவனை மகிமைப்படுத்தினால் விசுவாசம் கிரியேட் ஆகி அற்புதம் நடந்துடும், வாக்கு தத்தம் நிறைவேறிடும். அவனை தேவன் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் சொன்னதை நினைச்சு நினைச்சு அவரை நீங்க உயர்த்தணும். கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆயினும் இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும், பொறுமையோடு இருக்கணும். தேவ சித்தத்தை அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவ சித்தத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது. ரெண்டாவது, அதுக்கு மாறாக எதிர்மாறாக பேசவே கூடாது. மூணாவது, நீங்கள் துதிச்ச அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி துதிச்சு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இப்படிதான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகலும் தரையுறை விழுந்து போகவில்லை, அவைகள் எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவில்லை, எல்லாமே நடந்துச்சு. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது நடக்குமானால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாய் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நடக்கும். உங்களுக்கு சொன்னது கண்டிப்பா நடக்கும். நடக்கும். எப்போ? நம்முடைய வாழ்க்கையில் நீங்க அதை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். விசுவாசத்தோடு ஃபர்ஸ்ட் பிடித்துக் கொள்ளலாம். பிடித்துக் கொண்டு பொறுமையோடு இருக்கணும். இன்னைக்கு சொன்னா இன்னைக்கே நடக்கணும்னு அவசியம் இல்லை. சில நாட்கள் சில காலங்கள் கடந்து போகும். ஆனால் அதுக்கு வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு தேவ சித்தத்தை கரெக்டா செஞ்சுட்டே இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் செய்யும்படி சொன்னதை செய்ய தவறிட்டோம்னா நாளைக்கு நம்மளை நம்பி கர்த்தர் எதையும் கொடுக்க மாட்டார். அது நல்லா தெரியணும். இன்றைக்கு செய்யும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தை நாம் முழு பலத்தோடு செஞ்சாதான் நாளைக்கு நம்மளை நம்பி கர்த்தர் அடுத்த காரியத்தை கொடுக்க முடியும். கர்த்தருடைய காரியத்திலும் சரி, வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு நாளைக்கு உலக காரியத்தில் கூட ஒரு பெரிய இடத்துல வேலை கொடுப்பேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் சிறந்த இடத்துல கூட நடத்துவேன் கர்த்தர் பிளான் வச்சிருப்பார். ஆனா இன்றைக்கு உங்களை வச்சிருக்கிற இடத்துல ரொம்ப சின்சியரா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல கர்த்தர் கூட உட்கார வைக்க போறாரு. ஆனா அதை நினைச்சு இங்கிருந்து எப்ப வெளியில ஓடலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையில இப்ப இருக்கிற காரியத்துல கேர்லஸ் ஆகிடக்கூடாது. நம்ம எதுவானாலும் சரி, நாளைக்கு வச்சது நடக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற காரியத்தில் நம்ம கரெக்டா இருக்கணும். தேவ சித்தத்தை செய்து பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு தேவ சித்தத்தை தவற விட்டுறக்கூடாது. இரண்டாவது, அந்த வார்த்தைகளை முழுசா விசுவாசிங்க. எதிரான வார்த்தைகளை பேசாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவருடைய வாக்கு திட்டங்களுக்கு எதிராக பேசினா அது கர்த்தரால பொறுத்துக்கவே முடியாது. அவரால் அதை பொறுத்துக்கிறதே முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன்னு சொல்லிடுவார். மூணாவது காரியம், அந்த விசுவாசம், அந்த வாக்கு திட்டத்தை கொடுத்தவர் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தை நீங்க ஷூட் அப் பண்ணணும். அது உங்களுக்குள் எழும்ப வேண்டும். அது மங்கி போக விட்டுறாதீங்க. அது மங்கி போகிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது விசுவாசம் உங்களுக்குள் உயர்ந்து எழும்பும். அந்த விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படும் பொழுது கர்த்தர் சொன்னது அப்படியே நடந்துவிடும். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, உம்முடைய வாக்கு திட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காகவே நீங்க வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு என்று சில காரியங்களை பிரத்யேகமாகவும் எங்களுக்காக நீங்க பேசியும் இருக்கிறீங்க. அவைகளெல்லாம் கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுவீங்க. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்றுவரே இந்த வார்த்தையின்படியே நடந்து நீங்க சொல்லி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நியமித்திருக்கிற அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறுவதாக. அன்றுவரே இதை செய்து இன்னும் அநேகரை கேட்க வைத்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நீங்க சொன்னதை நிறைவேற்றுவதற்கு இந்த வார்த்தைகளை நீங்க தூண்டுகோலாய் வைத்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி உங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அப்பா. புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன்.